ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவுக்கு இரங்கல் அறிக்கை வெளியிடுவதில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா, கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் இரங்கல் அறிக்கைகளை ஏற்கனவே வெளியிட்டுள்ளார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோ தனது நாட்டு மக்களையே பல தசாப்தங்களாக ஒடுக்கிய ஒரு கொடூரமான சர்வாதிகாரி என்று அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்கவிருக்கும் டொனால்டு ட்ரம்ப் கருத்து வெளியிட்டுள்ளார். ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு வரலாற்று மனிதராக இருந்தாலும் அவர் கியூபா மக்களுக்கு கொடுமை இழைத்தார் என்று நிதியமைச்சர் மத்தையாஸ் காமன் ஸ்கை நியூஸிடம் இப்படி குறிப்பிட்டார்.
Figure, historical figure of the 20th century, but he's also a very controversial figure, and the policies and the actions that he pursued, in our judgment, were not in the best interest of the Cuban people. Certainly his hostility to the West, in particular the United States, we believe imposed significant hardship on the Cuban people.
மெல்பர்ன் நகரில் தண்டர்ஸ்டாம் ஆஸ்துமா நோய் தாக்கப்பட்ட மேலும் ஒருவர் பலியானார். இதன் மூலம் தண்டர்ஸ்டாம் ஆஸ்துமா நோய் தாக்கி பலியான மக்களின் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. தண்டர்ஸ்டாம் ஆஸ்துமா நோய் தாக்கி தற்போது சுமார் 8,500 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் அல்லது சிகிச்சை பெற்றார்கள் என்று கணக்கிடப்படுகிறது. முன்பே இவர்களுக்கு பிற நோய்கள் இருந்ததால் தண்டர்ஸ்டாம் ஆஸ்துமா நோய் மேலும் தாக்கி நிலைமையை மோசமடைய வைத்ததே உயிரிழப்புகளுக்கு காரணம் என்று Victoria மாநில நலத்துறை அமைச்சர் ஜில் ஹெனசி குறிப்பிட்டார்.
This last patient at Eastern Health, I'm advised, passed away overnight in intensive care. With some of these patients, as I said, I'm loath to go into too much detail. Some may be directly related to the thunderstorm asthma. Some may have had other conditions that the thunderstorm asthma exacerbated.
இதற்கிடையில் அவசர சிகிச்சைக்கான ஆம்புலன்ஸ் சேவைக்கு வரும் 5 மேலும் $500 மில்லியன் செலவிட விக்டோரிய மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இந்த தகவலை விக்டோரிய மாநிலத்தின் பிரீமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் இப்படி அறிவித்தார்.
We've seen just this week a timely reminder that we have to keep investing in our health system, in our ambulance system, making sure that our paramedics, our nurses, our doctors, everybody in the team has got the resources that they need.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்தி சுருள். துருக்கியில் கைது செய்யப்பட்டுள்ள இஸ்லாமிக் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகின்ற அமைப்பை சார்ந்த நீல் பிரகாஷ் என்பவரை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு துருக்கி அரசை அணுகியுள்ளது. அமெரிக்காவினாலும் இஸ்ரேல் நாட்டினாலும் நீல் பிரகாஷ் தேடப்பட்டு வருகின்ற ஒரு குற்றவாளி என்பதால் அவரை தம்மிடம் ஒப்படைக்குமாறு அமெரிக்காவும் இஸ்ரேல் நாடுகளும் கேட்டுக்கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2013 மெல்பர்ன் நகரில் வாழ்ந்து வந்த நீல் பிரகாஷ் பல பயங்கரவாத நடவடிக்கைகளின் பின்னணியில் இருந்தவர் என்று அரசு நம்புகிறது. நீல் பிரகாஷை ஆஸ்திரேலியா கொண்டுவர நீண்ட நாட்கள் ஆகலாம் என்று கவுண்டர் டெரரிசம் நிபுணர் மைக்கேல் கெனடி SBS கூறினார்.
They've got to deal with the Turkish authorities to see whether he's committed crimes in Turkey or whether in actual fact there are other governments that also wanted to extradite him back to their countries. So that'll have to be something that'll be dealt with through foreign affairs, I'd imagine, and the Commonwealth and state attorney generals.
Neil Prakash, Fiji, India, Cambodia pinnani konda kudumbathai saarndhavar endrum islamiya samayathirkku maariya pinnar பயங்கரவாத செயலில் அவர் ஈடுபட துவங்கினார் என்றும் கூறப்படுகிறது. நாட்டின் பல்லின கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் நாடாளுமன்றம் இருக்க வேண்டும் என்றும் அப்படியான பிற கலாச்சார இன பின்னணி கொண்டவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவது ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் லேபர் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் Anne Ali, ABC ஊடகத்திடம் பேசும்போது கருத்து வெளியிட்டார்.
The diversity in backgrounds and what people bring to parliament, we don't have that full representation yet, and I think that's something that we should be striving towards.
இனி விளையாட்டு கிரிக்கெட். அடலைட் நகரில் ஆஸ்திரேலிய தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணிகளுக்கிடையே இன்று நடந்து முடிந்த இறுதியான 3 டெஸ்ட் பந்தயத்தில் ஆஸ்திரேலியா 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதல் 2 டெஸ்ட் பந்தயங்களில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றதால் 3 டெஸ்ட் பந்தயத்திலும் தென்னாப்பிரிக்க அணியே வெற்றி பெற்றால் ஆஸ்திரேலியா மிகப்பெரிய தோல்வி பெற்ற அணியாக மாறியிருக்கும். ஆனால் ஆஸ்திரேலிய அணி சிறப்பாக ஆடி இன்னும் ஒரு ஆடலாம் என்ற நிலையில் 4 நாளிலேயே இன்று இந்த வெற்றியை தனதாக்கிக் கொண்டுள்ளது.